வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தவறான வாக்குறுதிகளை அளித்ததற்காக நாட்டு மக்களிடம் காங்கிரஸ் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பிஜேபி கூறியுள்ளது. கர்நாடகா, தெலங்கானா, ஹிமாச்சலப்பிரதேச மாநிலங்களில் மக்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை அம்மாநில அரசுகள் நிறைவேற்றி வருவதாக காங்கிரஸ் கூறியுள்ளது. ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் 1211 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இந்திய அமெரிக்கா சிறப்பு படைப்பிரிவுகள் பங்கேற்கும் 15வது கூட்டு பயிற்சி ஒத்திகை அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கோவா அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தவறான வாக்குறுதிகளை அளித்ததற்காக நாட்டு மக்களிடம் காங்கிரஸ் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக கட்சியின் மூத்த தலைவரான திரு ரவிசங்கர் பிரசாத் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில், மகாராஷ்டிர மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் அம்மாநிலத்தின் நிதி ஆதாரத்தை மீறி தேர்தல் வாக்குறுதிகளை அளிக்க வேண்டாம் என்று மாநில காங்கிரஸ் தலைவர்களை கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அறிவுறுத்தியுள்ளதை சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் மக்களை தவறாக வழிநடத்தியதை காங்கிரஸ் கட்சி முதன்முறையாக ஏற்றுக்கொண்டுள்ளது என்றும் அவர் கூறினார். கர்நாடகா மற்றும் ஹிமாச்சல பிரதேச மாநிலங்களில் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை அக்கட்சி அமல்படுத்த முடியாததற்கு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் திரு ரவிசங்கர் பிரசாத் கேட்டுக் கொண்டார். காங்கிரஸ் ஆளும் கர்நாடகா, தெலங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் மக்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் கூறியுள்ளார். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சி அறிவித்துவிட்டு ஆட்சிக்கு வந்தவுடன் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்த குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த அவர், கர்நாடகாவில் மாநில அரசு தேர்தல் கால வாக்குறுதிகளை அமல்படுத்தியுள்ளதாக கூறினார். கர்நாடகாவில் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற காங்கிரஸ் அரசு 56,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக அம்மாநில மூத்த அமைச்சர் திரு ஜி பரமேஸ்வரா தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளில் 10 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுக்விந்தர் சிங் கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு அமித்ஷா இன்று ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி செல்கிறார். அம்மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற மேற்கொள்ள வேண்டிய உத்திகள் தொடர்பாக மாநில பிஜேபி தலைவருடன் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். தால்பூம்கார், காட்ஸில்லா உள்ளிட்ட 3 இடங்களில் நடைபெறவுள்ள தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களிலும் அவர் உரையாற்றவுள்ளார். இந்நிலையில் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைய தொடங்கியுள்ளது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான ஆளும் INDA கூட்டணியும் எதிர்க்கட்சியான பிஜேபி கூட்டணியும் வேட்பாளர்களுடன் மக்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகின்றனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அம்மாநிலத்தில் தேசிய குடிமக்கள் பதிவேடு அமல்படுத்தப்படும் என்று அம்மாநிலத்திற்கான பிஜேபி பொறுப்பாளர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை ஒட்டி நாடு முழுவதும் 7,435 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டதாகவும், தேவைப்பட்டால் கூடுதலாக 150 ரயில்கள் இயக்கப்படும் என்றும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லி ரயில் நிலையத்தில் நேற்று சிறப்பு ரயில்கள் இயக்கம் தொடர்பாக ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். கடந்த மாதம் 31 வரை நாடு முழுவதும் சிறப்பு ரயில்களில் 51,00,000 பேர் பயணித்துள்ளதாக அவர் கூறினார். தீபாவளி பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர் சென்றவர்கள் திரும்பி வர ஏதுவாக சிறப்பு ரயில்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு 4,500 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டதாகவும், இந்த ஆண்டு கூடுதலாக 3,000 ரயில்கள் இயக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். ரயில் பயணிகள் பாதுகாப்பாக பயணம் செய்ய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த ரயில்வே ஊழியர்கள், ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறையினர் பணியை அவர் பாராட்டினார். ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் 1211 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான காலக்கெடு நேற்று மாலையுடன் முடிவடைந்ததை அடுத்து இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இம்மாதம் 13 முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 43 தொகுதிகளில் 683 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இம்மாதம் 20 இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 38 தொகுதிகளில் 528 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 சாதனைகள். பிரதமரின் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் 350,000 வீடுகள் பயன். இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கென 2,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டம். நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறும் வகையில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி 6%, பிளாட்டினத்திற்கான சுங்கவரி 6.4% குறைப்பு. உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம், கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாக்கம். வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு. வானிலை மாற்றங்கள் குறித்த தகவல்களை துல்லியமாக வழங்க 2,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இயக்கம். எந்த ஒரு பருவநிலை காலத்திலும் பயிரிடக்கூடிய 109 புதிய ரகங்கள் அறிமுகம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
இந்தியா அமெரிக்கா சிறப்பு படைப்பிரிவுகளில் பங்கேற்கும் 15வது கூட்டு பயிற்சி ஒத்திகை அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. ஒரிகான் மாகாணத்தில் உள்ள இடாகோ என்ற இடத்தில் நடைபெறும் இந்த பயிற்சி ஒத்திகை இம்மாதம் 22ஆம் தேதி முடிவடையும். கடைசியாக இரு நாடுகளின் சிறப்பு படைப்பிரிவினர் பங்கேற்ற பயிற்சி ஒத்திகை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மேகாலயாவில் நடைபெற்றது. இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கவை அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஜா நேற்று சந்தித்து பேசினார். இரு நாடுகளின் மீனவர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை அப்போது அவர் அதிபரிடம் எடுத்துரைத்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்தியா உதவியுடன் இலங்கையில் நடைபெறும் பணிகளை விரைவுபடுத்துவது, எரிசக்தி, டிஜிட்டல் மயமாக்கல் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இருவரும் ஆலோசனை நடத்தினார்கள். எரிசக்தி துறையில் இந்தியாவின் நிபுணத்துவத்தை அறிந்து கொள்ள விரும்புவதாக இந்திய தூதரிடம் இலங்கை அதிபர் தெரிவித்தார். முன்னேறிய தொழில்நுட்பங்களில் இந்தியாவின் உதவி இலங்கைக்கு தேவைப்படுவதாகவும் இந்த சந்திப்பின்போது இலங்கை அதிபர் கூறியதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. உலகம் முழுவதும் உள்ள குஜராத்தி மக்கள் இன்று புத்தாண்டை கொண்டாடுகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தின் முதல் நாளை குஜராத் மக்கள் புத்தாண்டாக கொண்டாடி வருகிறார்கள். பெஸ்ட்வாரா என்று அழைக்கப்படும் புத்தாண்டு குஜராத் மாநிலத்தில் பாரம்பரிய முறையில் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி முக்கியமான கோவில்களுக்கு பொதுமக்கள் சென்று வழிபடுவது வழக்கமாகும். மேலும் வீடுகளை அலங்கரித்து வண்ண விளக்குகளை ஏற்றியும் ரங்கோலி கோலமிட்டும் இந்நாளை கொண்டாடி வருகிறார்கள். வர்த்தகர்களை பொறுத்தவரை அவர்களது வர்த்தகம் செழிக்க சிறப்பு பூஜைகளை நடத்தி வருகிறார்கள். சேலம் ரயில்வே கோட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று முதல் இம்மாதம் முடிய பொறியியல் பணிகள் நடைபெற உள்ளதால் சில ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. மயிலாடுதுறை சேலம் விரைவு ரயில் இன்றும் நாளையும் இம்மாதம் 9, 10, 16, 17, 23, 24 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் கரூர் வரை மட்டும் இயக்கப்படும் என்றும் கரூர் சேலம் இடையே ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சிராப்பள்ளி பாலக்காடு விரைவு ரயில் நாளை மறுநாளும் இம்மாதம் 8ஆம் தேதியும் திருச்சியிலிருந்து திருப்பூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்றும் திருப்பூர் பாலக்காடு இடையே ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி பாலக்காடு விரைவு ரயில் இம்மாதம் 11ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை சூலூர் ரோடு பாலக்காடு டவுன் ரயில் நிலையங்களுக்கு இடையே ரத்து செய்யப்பட்டுள்ளது. சேலத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் விரைவு ரயில் இம்மாதம் 11, 15, 16, 18, 22, 24, 25, 29, 30 ஆகிய தேதிகளில் சேலம் கரூர் இடையே ரத்து செய்யப்பட்டுள்ளது. இஸ்ரேல் விமானப்படையினர் நேற்று லெபனானின் வடகிழக்கு பகுதியில் நடத்திய வான் தாக்குதலில் 45 பேர் கொல்லப்பட்டனர். லெபனானில் இஸ்ரேல் தனது தாக்குதலை விரிவுபடுத்தியுள்ளது. நகர்ப்புறங்களில் உள்ள முக்கிய இலக்குகளை குறிவைத்து வான் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஹிஸ்புல்லா அமைப்பு வலுவாக உள்ள இடங்களின் மீதும் தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்நிலையில் வடக்கு இஸ்ரேல் பகுதிகள் மீது ஹிஸ்புல்லா அமைப்பினர் நேற்றும் ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 7 பேர் உயிரிழந்தனர். காசா பகுதி மீதும் இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. அந்த நகரின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்ட 25 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்நிலையில் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள காசாவில் பொதுமக்களுக்கான அடிப்படை வசதிகளுக்கும் உயிர்காக்கும் மருந்துகளுக்கும் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கோவா அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. ஹைலோ ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் மாளவிகா பன்சோட் இன்று டென்மார்க்கின் ஜூலி டவாலை எதிர்கொள்கிறார். ஜெர்மனியில் நடைபெறும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டி பிரான்சின் கிறிஸ்டோ பாப்போவை எதிர்கொள்கிறார். இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்டம் இன்று தொடர்ந்து நடைபெறவுள்ளது. நேற்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 86 ரன் எடுத்திருந்தது. சுப்மன் கில் 31 ரன்னுடனும் ரிஷப் பந்த் 1 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். முன்னதாக நியூசிலாந்து முதல் இன்னிங்ஸில் 235 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ப்ரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டங்களில் உத்தரப்பிரதேச அணி பட்னா அணியையும் மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி தெலுங்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தவறான வாக்குறுதிகளை அளித்ததற்காக நாட்டு மக்களிடம் காங்கிரஸ் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பிஜேபி கூறியுள்ளது. கர்நாடகா, தெலங்கானா, ஹிமாச்சல பிரதேச மாநிலங்களில் மக்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை அம்மாநில அரசுகள் நிறைவேற்றி வருவதாக காங்கிரஸ் கூறியுள்ளது. ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் 1211 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இந்தியா அமெரிக்கா சிறப்பு படைப்பிரிவுகள் பங்கேற்கும் 15வது கூட்டு பயிற்சி ஒத்திகை அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கோவா அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.